ஆண்டவர்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதின செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 35-40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவற்றையே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருப்புலம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருப்புலம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
மன்னா உணவுக்கும் வாழ்வு தருகின்ற இயேசுவின் உணவிற்கும் என்ன வேறுபாடு? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மன்னா உணவிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உணவிற்கும் என்ன வேறுபாடு என்று பார்ப்பதற்கு முன்பாக மன்னா என்றா என்ன என்று நாம் பார்ப்போம். மன்னா என்றால் உங்களுக்கு உடனடியாக நீங்கள் சொல்வீர்கள், இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வை நோக்கி செல்கின்ற அந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக கானா நாட்டை நோக்கி செல்கின்ற அந்த காலகட்டத்தில், பாலைவனத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட உணவு இந்த மன்னா என்று நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. இந்த மன்னா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் பலவிதமான பதில்களை சொல்லலாம். மன்னா என்றால் இது என்ன என்ற ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு கேள்விக்குறிதான் மக்களிடத்தில் எழுந்தது. இதுதான் அதனுடைய பொருள். இது என்ன? இது எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறதே, இது எங்களுக்கு புதுமையாக இருக்கிறதே, பாலைவனத்தில் எங்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லையே. ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், காலையில் எழுந்து நீங்கள் பாருங்கள், சூரியன் உதிர்ப்பதற்கு முன்பாக நீங்கள் பாருங்கள், அப்பொழுது தரையில் உங்களுக்கு இந்த மன்னா என்று உணவு கிடைக்கும், அதை உண்டு மகிழுங்கள் என்று ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். எனவே அவர்களும் காலையில் எழுந்து பார்த்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடம் முழுவதும் நிலத்தில் மன்னா என்ற உணவானது காணப்பட்டது. ஆச்சரியத்தோடு இது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அதுவே அதனுடைய பெயராக மாறிவிட்டது. எனவே அந்த மன்னா என்ற உணவை முதல் முதலாக பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் வந்த எண்ணம் என்று பார்க்கும் பொழுது, இது மென்மையாக இருந்தது, தட்டையாக இருந்தது, மெல்லிய உரைப்பனி போல இருந்தது என்று முதல் முதலில் பார்த்தவுடன் அவர்கள் கண்ட உருவம் அப்படியாக தான் காணப்பட்டது இந்த மன்னா. மேலுமாக அந்த மன்னா என்ற உணவை சேகரித்து அவர்கள் உண்பதற்காக எடுத்து வரும் பொழுது அது எப்படியாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, அது கொத்தமல்லியினுடைய விதையை போன்று வெண்மையாக இருந்தது. மேலுமாக தேன் கலந்த பணியாரம் எப்படி இருக்குமோ அதுபோல மிகவும் சுவையாக இருந்தது என்று இஸ்ரேல் மக்கள் மன்னா என்ற உணவை அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். இந்த மன்னா என்ற உணவு எப்படியாக பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இந்த மன்னா என்ற உணவு ஒவ்வொரு நாளும் காலையில் கடவுளால் கொடுக்கப்பட்டது. எனவே அந்த உணவை தங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் போதுமான அளவு சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளுக்குரிய மன்னாவை மட்டும் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நபர்கள் மிகவும் ஆசைப்பட்டு, சரி அடுத்த நாளுக்கும் நாம் சேர்த்து வைக்கலாம் என்று அந்த மன்னாவை சேகரித்து வைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த மன்னா என்ற பொருளானது, உணவானது மிகவும் கெட்டு போனதாக, புழு பூத்ததாக ஆயிற்று. எனவேதான் கடவுள் அவரை கண்டிக்கின்றார். இன்று உங்களுக்கு நான் உணவளித்த நான் நாளை உணவு அளிக்க மாட்டேனா? எதற்காக நாளைக்காக சேர்த்து வைக்கின்றீர்கள்? இன்றுக்குள்ளதை இன்றையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். தவறாக செய்பவர்களை ஆண்டவர் கண்டிக்கின்றார். மேலுமாக ஏழாம் நாள் ஓய்வு நாள். எனவே அந்த நாளில் மன்னா என்ற உணவானது விண்ணிலிருந்து வராது. எனவே ஆறாம் நாளாகிய அன்றே அவர்கள் அதை சேகரித்து வைத்தார்கள். சேகரித்து வைத்த அந்த உணவானது ஏழாம் நாளான ஓய்வு நாளில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த உணவானது கெட்டு போகவில்லை. எனவே நம்முடைய வாழ்நாளில் எதை சேகரிக்க வேண்டும், எப்படி சேகரிக்க வேண்டும், எதற்காக சேகரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் சேகரித்து வைக்கும் பொழுது அது எதிர்காலத்துக்கு பயன்படுகிறது. எதிர்காலத்துக்கு பயன்படாததை நாம் சேர்த்து வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வானது அழிவுக்கு தான் போகிறது என்பதை இந்த மன்னா என்ற உணவு வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே நாம் எதை சேகரிக்க வேண்டும்? பணத்தையோ பொருளையோ எதிர்கால வாழ்வுக்காக நாம் சேர்த்து வைத்தால் நிச்சயமாக அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் எதிர்கால வாழ்வுக்கு நல்ல உள்ளங்களையும், நல்ல மனிதர்களையும், நல்ல குணநலன்களையும், நல்ல பண்பு நலன்களையும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் சேகரித்து வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது வாழ்வு தருகிறது. எனவே இதிலிருந்து எதை சேகரிக்க வேண்டும், எதை சேகரிக்க கூடாது என்பதை இந்த மன்னா என்ற உணவின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மேலுமாக இந்த மன்னா என்ற உணவை உட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு, ஒவ்வொரு விதமான சுவையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள், அதை அனுபவித்தார்கள். ஒருவர் இனிப்பு என்ற எண்ணத்தோடு அதை உட்கொள்ளும் பொழுது அவர் அதுக்கு இனிப்பாக இருந்தது. ஒருவருக்கு காரம் என்ற உணர்வோடு அதை உட்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு காரமாக இருந்தது. ஒருவருக்கு அது மிகவும் இன்னும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உண்டார், அது இனிமையாக மாறியது. எனவே மன்னா என்ற உணவை எப்படி ஒருவர் அணுகுகின்றார்களோ அதே போல அது அவர்களுக்கு கொடுத்தது. எனவே இன்று நாம் உட்கின்ற இந்த திருவிருந்தானது நாம் எந்த குணநலத்தோடு உட்கொள்கின்றோமோ அந்த குணநலத்திற்கு ஏற்ப நமக்கு பதிலிருப்பு கிடைக்கின்றது. ஆண்டவருடைய சீடர்கள் அதை உட்கொண்டார்கள், அதிலிருந்து அவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது. ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து அதை தீய எண்ணத்தோடு உட்கொண்டான். தீய எண்ணத்தில் உட்கொள்ளும் பொழுது உடனடியாக தீய ஆவியானது அவருடைய உள்ளத்திற்குள்ளாக ஆட்கொண்டது. எனவேதான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அவன் பல ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான். எனவே மந்தா என்ற உணவானது ஒரே வகையாதான் பார்க்கப்படுகிறது. அதை உட்கொள்வருடைய உள்ளத்தை பொறுத்து அதனுடைய பயன்பாடானது, அதனுடைய பிரதிபலிப்பானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. திருப்பலியில் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கின்றார்கள். கடவுள் ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எப்படியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை முறையானது மாறுபடுகின்றது. இல்லை, அனைத்து கிறிஸ்தவர்களுமே நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல முடியாது. காரணம், ஒவ்வொருவரும் வெவ்வேறுபட்ட விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். பலரும் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு தினமும் செல்கின்றீர்கள், தினமும் ஜெபிக்கின்றீர்கள், எப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் நீங்கள் செய்கின்றீர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆண்டவர் அனைவருக்கும் வாய்ப்பை கொடுக்கின்றார். ஆனால் அந்த வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் எவ்வாறாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலுமாக இந்த திருப்பாடல் ஆசிரியர்கள் இந்த மன்னா என்ற உணவை எப்படியாக பார்த்தார்கள் என்று பார்க்கும் பொழுது திருப்பாடல் 45 இறைவார்த்தை 3 நாம் வாசிக்கின்றோம். வீரமிகு மன்னா. இந்த மன்னாவானது அவர்களுக்கு ஒரு வீரத்தை கொடுத்தது, ஒரு தைரியத்தை கொடுத்தது. 40 ஆண்டுகளாக பாலைவனத்தில் அவர்கள் கடந்து செல்வதற்கு, பயணம் செல்வதற்கு அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது.
எனவே 40 ஆண்டுகளாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையானது எப்படியாக மாறப்போகிறது என்பதை ஒன்றும் அறியாதவாறு புரியாதவாறு மோசே செய்கின்றார். அவர் வழியை பின்பற்றுவோம், ஆண்டவர் அவர் வழியாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நம்பி செயல்பட்டார்கள். அதனால் தான் அது அவர்களுக்கு வீரமிகு மன்னா என்று பிற்காலத்தில் அந்த மன்னா என்ற உணவை புகழ்ந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருப்பாடல் 78 இறைவார்த்தை 24 வாசிக்கின்றோம், வானத்திலிருந்து வந்த உணவு என்று மன்னாவை போற்றுகின்றார்கள். எனவே இந்த மன்னா என்ற உணவானது மனிதர்கள் பக்குவப்படுத்தி நிலத்தை உழுது விதை விதைத்து அறுவடை செய்யவில்லை, மாறாக கடவுளே வானத்திலிருந்து அவர்களுக்காக பொழியப்பட்டது. இருந்தாலும் இந்த மன்னாவானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது எந்த ஒரு விண்ணிலிருந்து அது வரவில்லை, மாறாக அந்த உணவானது நின்று போய்விட்டது. அவர்கள் எப்பொழுது கானா நாட்டை அடைந்து அவர்களுக்கென்று நிலத்தை குறித்து கொண்டு அந்த நிலத்தில் உழுது அவர்களுக்கென்று உணவை தயாரிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அந்த மன்னா என்ற உணவானது நின்று போயிற்று. இப்படியாக மன்னாவானது பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த மன்னா என்ற உணவிற்கும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வாக்களிக்கப்பட்ட அந்த வாழ்வழிக்கும் உணவுக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை நாம் முதலில் பார்த்தால்தான் அதில் இருக்கின்ற வேற்றுமையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் இருக்கின்ற ஒற்றுமை என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டுமே மக்களால் கேட்கப்பட்டது. எனவே பாலைநிலத்தில் இருந்த இஸ்ரேல் மக்கள், எங்களுக்கு உணவு வேண்டும், அன்றாட எங்களுக்கு உணவு வேண்டும், நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு வேளா வேளை உணவு கிடைத்தது, ஆனால் பாலைநிலத்தில் எங்களுக்கு உணவு இல்லையே என்று அவர்கள் வருத்தத்தோடு கேட்கும் பொழுது அவர்கள் கேட்ட விண்ணப்பமானது ஏற்புடையதாக இருந்தது. எனவேதான் கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதே போலதான் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் மீட்கப்பட வேண்டும், தாவீதின் வழிமரபிலிருந்து எங்களுக்காக மீட்பர் ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்து கடவுளிடத்தில் கேட்ட ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அவர் இந்த விண்ணுலகத்திற்கு உணவாக நமக்காக வந்தார். இரண்டாவது ஒற்றுமை என்னவென்று பார்க்கும் பொழுது இரண்டுமே மன்னாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையான் கடவுளால் கொடுக்கப்பட்டது. மன்னா மனிதர்களால் உருவாக்கப்படவில்லை, மனிதர்களால் உழைப்பிலிருந்து உருவாக்கப்படவில்லை, மாறாக உழைப்பின்றி கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் கிடைத்தது. அதே போல ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் விண்ணக தந்தை தந்தையாம் கடவுளால் இருந்து அவர் அனுப்பப்பட்டார். இதுதான் இரண்டும் ஒற்றுமையாக இருக்கிறது. மூன்றாவது ஒற்றுமை எண்ணிலிருந்து பார்க்கும் பொழுது மன்னா என்ற உணவானது விண்ணிலிருந்து பொழியப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதைதான் செக்கரியாவினுடைய பாடலில் நாம் பாடுகின்றோம், தந்தையாம் கடவுள் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடிகள் நம்மை தேடி வருகின்றது. எனவே நமக்கான விடிகள், நமக்கான வாழ்வு என்பது விண்ணிலிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவாக இறங்கி வந்திருக்கிறது என்பதை நம்முடைய லூக்கா நற்செய்தி செக்கரியாவின் பாடல் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எனவே இதில் இருக்கின்ற ஒற்றுமையை நாம் பார்த்துவிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மன்னா என்ற உணவுக்கும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவ என்ற உணவிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று பார்க்கும் பொழுது முதல் வேறுபாடு, மன்னா என்ற உணவு அவர்களுடைய உடல் தேவைக்காக கொடுக்கப்பட்டது, உடல் வலிமைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உணவானது நமக்கு உள்ளத்திற்கு உணவாக கொடுக்கப்பட்டது, ஆன்மீக உணவாக கொடுக்கப்பட்டது. இந்த ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், இந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தும் பொழுதுதான் நாம் உழைக்கின்ற உழைப்பானது நேர்மையாக இருக்கும். எப்பொழுது நேர்மையான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பராமரிப்பையும் நாம் அனைவரும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது வேறுபாடு என்னவென்று பார்க்கும் பொழுது மன்னா என்ற உணவானது அழிந்து போனது, கெட்டு போனது, புழு பூத்தது. அந்த உணவானது ஒரு நாளைக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த உணவு அழியாத உணவாக, என்றுமே உங்களுக்கு பசியையும் தாகத்தையும் தராத ஒரு உணவாக, நீராக அவருடைய உணவானது நமக்கு அமைந்தது. மூன்றாவது வேறுபாடு என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த மன்னா என்ற உணவானது சுவையுள்ள உணவாக இருந்தது.
யார் எந்த விதத்தில் அதை அணுகுகின்றார்களோ அதை பொறுத்து அவருடைய சுவையானது மாறுபட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகின்ற தருகின்ற உணவானது சுவையற்றது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று நமக்கு இறைவார்த்தையானது கூறுகின்றது. அந்த சுவை என்பது அனுபவம். ஆண்டவரை நாம் எவ்வாறாக அனுபவிக்கின்றோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எவ்வாறாக செயல்படுகின்றார், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எத்தகைய அனுபவத்தை கொடுக்கின்றார், ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்கின்றாரா அல்லது துன்பமான அனுபவத்தை கொடுக்கின்றாரா, இந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு நன்மை தருகின்ற அனுபவத்தை தருகிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மன்னா என்ற உணவு சுவை உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உணவு நமக்கு அனுபவத்தை தருகின்றது. அதற்கடுத்தபடியாக மன்னா என்ற உணவை உண்ட அனைவருமே இறந்து போனார்கள். அவருடைய உடலானது எடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது அல்லது இயற்கையாகவே அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், எனது உடலையும் எனது இரத்தத்தையும் உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நிலையான வாய்ப்பை கொடுக்கின்றார். மன்னா என்ற உணவை உண்ட அனைவருமே இறந்து போனார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உணவை உண்டவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இங்கு இறப்பு, இங்கு உயிர்ப்பை பார்க்கின்றோம். இந்த இறப்பையும் உயிர்ப்பையும் இதே வார்த்தையோடு நாம் அணுகக்கூடாது. மாறாக லூக்கா நற்செய்தி பிரிவு 15 ஊதாரி மைந்தனுடைய ஓமையை பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த இரக்கமுள்ள தந்தை கூறுகின்றார், இதோ என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று விட்டான் என்று அவர் கூறுகிறார். என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நாம் இறந்து விடுகின்றோம், பாவத்திலிருந்து நாம் மீண்டு வரும் பொழுது நாம் உயிர்ப்பை பெறுகின்றோம். எனவே நாம் பாவத்திலிருந்து மீள்வதற்கு நமக்கு அடிப்படையாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உணவு தான். இந்த உணவை உண்ணும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆண்டவரை நோக்கி செல்கின்ற அந்த பயணத்தில், நிலைவாழ்வு பயணத்தில் நாமும் ஒரு நல்லதொரு பயணியாக மாற்றப்படுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மன்னா என்ற உணவானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது நமக்கு கிடைக்கவில்லை, அது நின்று விட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நற்கண்ணை ஆண்டவரை ஏற்படுத்தி, இந்த நற்கண்ணை ஆண்டவரின் வழியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் நமக்கு நிறைவான பலனையும் ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கின்றார். இப்படியாக இந்த மன்னாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒரு உச்சகட்ட வேறுபாடு என்னவென்று பார்க்கும் பொழுது, மன்னா என்ற உணவை உண்டவர்கள் அஞ்சினார்கள். எதற்காக அஞ்சினார்கள்? எதிரிகள் தங்களை தாக்க வரும்போது அஞ்சினார்கள். மேலுமாக தங்களுடைய இருப்பிடம் பறிந்து போகிறதே என்று அஞ்சினார்கள். தங்களுடைய உயிரை கொள்வதற்காக வருபவர்களை பார்த்து அஞ்சினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உணவை உட்கொண்ட அனைவருமே, குறிப்பாக அவருடைய சீடர்கள், ஒருபோதும் அஞ்சாமல் தன்னுடைய வாழ்வையை வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு தெள்ள தெளிவாக அறிவிக்கின்றார்கள். திருத்தூதர் பணியில் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்ட அனைவருமே ஆண்டவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுகின்றார்கள். இதை பிடிக்காத ஆதிக்கவாதிகள் அவர்களை கொல்ல வரும் பொழுது அவர்கள் அனைவரும் சிதறடிக்கப்படுகின்றார்கள். சிதறடிக்கப்பட்ட அனைவருமே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அஞ்சவில்லை, அவர்கள் பயப்படவில்லை. எங்களுக்கு அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே என்று சொல்லி தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட அவர்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற நல்லதொரு தூதர்களாக அவர்கள் மாறினார்கள். எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்நாளில் ஆண்டவர் நம்மோடு எவ்வாறாக செயல்படுகின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நபர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த உணவு நமக்கு எப்படியாக இருக்கின்றது, அந்த உணவு நமக்கு எப்படியாக வாழ்வு கொடுக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டவர்கள் ஒருபோதும் அஞ்சக்கூடாது, ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற நல்ல மக்களாக வாழ அது நமக்கு ஆற்றலை கொடுக்கின்றது, வல்லமையை கொடுக்கின்றது. எனவே கடவுளிடத்தில் மன்றாடுவோம், நற்கொண்ட ஆண்டவிடத்தில் மன்றாடுவோம். வாழ்வு தருகின்ற உணவு என்னாலும் நம்ம நம்மோடு இருக்க வேண்டும். அது உள்ளத்திற்கு ஆறுதலை தர வேண்டும், உள்ளத்திற்கு தைரியத்தை தர வேண்டும். எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வரம் வேண்டி இறையாசீர் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆமேன்.
இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம், அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகும், அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில்
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் குடமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திடவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையே கையளித்து உன் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது,
தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுக்கு வந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மெதுகாய தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திரு நிலையினராக அனைவருடனும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் வாழ்ந்தராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். நமக்காக நாம் அனைவரும் வாழ்வு பெற விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தோ உயிர்த்த ஆண்டவர் உணவாக ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்காக பலியாகி கொண்டிருக்கின்றார். தோ அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்திற்கு உணவாக நமக்குள்ளாக இருக்கின்றார். நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இதோ அந்த ஆண்டவர் நம்முள் இருப்பதை உணர்ந்தவாறு அந்த ஆண்டவரோடு என்னாலும் நாம் உறவு கொள்வோடு என்னாலும் அந்த ஆண்டவரை அன்பு செய்கின்ற விதமாக இந்த பாடல் வழியாக நம்முடைய ஆண்டவரை நாம் போற்றுவோம், புகழ்வோம், அவருக்கு நன்றி கூறுவோம். அவர் வழியாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
மயிலாக நானும் என்னவில் ஆனந்த